வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மோட்டார் வாகனங்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழ் மொழிக்கு எதிரான கட்சியாக பிஜேபியை சித்தரிக்கும் நோக்கில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறாது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய கிராஸ் கண்ட்ரி சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மோட்டார் வாகனங்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் 14% அதிகமாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மொழிக்கு எதிரான கட்சியாக பிஜேபியை சித்தரிக்கும் நோக்கில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறாது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னை எழும்பூரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஆயுத பூஜை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
நம்முடைய பழைய பாராளுமன்றம் ஆங்கிலேயர்கள் கட்டிய பாராளுமன்றம், அந்த பாராளுமன்றம் ஆங்கிலேயர்களுடைய அடையாளமாக இருந்தது. அதனால் நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய பாரத தேசத்தினுடைய பாராளுமன்றமாக புதிய பாராளுமன்றம் கட்டப்பட்டது. அந்த புதிய பாராளுமன்றத்துல தமிழர்களுடைய ஆட்சி பரிபாலனம், நீதி நேர்மை தவறாம ஆட்சி, சோழர்களுடைய ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு செங்கோல். அந்த செங்கோலை அங்கு நிறுவி தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல உலக அளவுல G20 மாநாடு நடத்திய அந்த பாரத மண்டபத்துல முகப்புலேயே நம்மளுடைய நடராஜர் சிலையை நிறுவி அங்கு தமிழர்களுக்கு பெருமை சேர்த்து பாரத மண்டபம் என்று பெயர் வைத்து பெருமை சேர்த்தது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். இப்படி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு, தமிழுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்க திமுக இண்டி கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் முயற்சிக்கிறார்கள். அது நடக்காது.
மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் மொழி பிரச்சினையை திமுக அரசு கையில் எடுத்திருப்பதாக திரு எல் முருகன் குற்றம் சாட்டினார்.
நம்மளுடைய கூவத்தையும் அடையாறையும் சீர்படுத்தி அதனுடைய உண்மையான பவுண்டரியை கொண்டு வராம சென்னையினுடைய வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாது. கூவத்துல தமிழ்நாடு ஹவுசிங் போர்டினுடைய வீட்டை கட்டுறான் கூவத்துக்குள்ள. முதல்ல கூவத்தை சரிபடுத்த வேண்டும். புனிதமான கூவம் நதி இன்றைக்கு கூவம் நதியாக இருக்கிறதா? இவர்கள் திராவிட ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 50-60 ஆண்டுகளாக ஆட்சி செய்திருக்கிறார்கள். சென்னைக்கு ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்களா? சதுப்பு நில காடுகளில் இன்றைக்கு வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். சதுப்பு நில காடுகளில் இன்றைக்கு மிகப்பெரிய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்கள் வந்திருக்கிறது. சதுப்பு நில காடுகளில் பெருங்குடியினுடைய குப்பை கூடமாக இருக்கிறது. இதையெல்லாம் டைவர்ட் பண்ண வேண்டும். மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மீண்டும் மொழிபெயர்ல அவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து மக்கள் இடத்துல ஏற்படாது. மக்கள் வந்து இன்றைக்கு மிக விழிப்போடு இருக்கிறார்கள்.
தமிழ் தாய் வாழ்த்து தொடர்பான பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஆளுநருக்கு எதிராக தரக்குறைவாக பேசுவது ஏற்புடையது அல்ல என்று பிஜேபி மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு எச் ராஜா கூறியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக இருவரும் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மாநில அரசு வரம்பை மீறி செயல்படும்போது அதன் மீது நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் இருப்பதாகவும் திரு எச் ராஜா கூறினார். தெலங்கானாவில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை காங்கிரஸ் அரசு நிறைவேற்றி வருவதாக அம்மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு நாகேஸ்வர ராவ் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் நலனுக்காக முந்தைய BRS அரசு செயல்படுத்திய திட்டங்களும் தற்போது தொடர்வதாக கூறினார். விவசாயிகள் நலனுக்கான திட்டங்களுக்காக 8,000 கோடி ரூபாயை மாநில அரசு விடுவித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அசாமில் இணையதள குற்றங்களை எதிர்கொள்வதற்கென ஆய்வகம் ஒன்றை ஏற்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அம்மாநில கூடுதல் காவல்துறை தலைவர் திரு முன்னா பிரசாத் குப்தா இதற்கு வகை செய்யும் ஒப்பந்தம் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இணையதள குற்றங்களை தடுப்பதற்கு அசாம் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் காவல்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு முன்னா பிரசாத் குப்தா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை இதுவரை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். தௌல்பூர் அருகே பேருந்து ஒன்று ஆட்டோ மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்றும் அவர்கள் கூறினர். பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பீகாரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்று முதல் ஆய்வு மேற்கொள்கின்றனர். உள்துறை இணைச் செயலர் திரு பார்த்தசாரதி தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு அடுத்த 3 நாட்களுக்கு இந்த ஆய்வினை மேற்கொள்ள உள்ளது. இன்றும் நாளையும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொள்ளும் இக்குழுவினர் நாளை மறுநாள் அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். பீகார் மழை வெள்ள பாதிப்பை சரி செய்வதற்காக 3638 கோடி ரூபாயை விடுவிக்குமாறு மத்திய அரசிடம் கோரப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் சுமன் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மழை வெள்ளத்தால் 30 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். புதுதில்லியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை பள்ளி வளாகம் அருகே இன்று காலை குண்டுவெடிப்பு சம்பவம் நேரிட்டது. இதில் அந்த பள்ளியின் தடுப்புச் சுவர் சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சம்பந்தப்பட்ட பகுதியை சுற்றி வளைத்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை தில்லி காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். தில்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை தில்லி அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே காற்று மாசு தொடர்பாக தில்லி முதலமைச்சர் திருமதி ஆதிஷி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கோபால் ராய் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கோபால் ராய் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கு தில்லி அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து அதிக எண்ணிக்கையில் வாகனங்கள் தில்லிக்கு வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இதன் காரணமாக காற்று மாசு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்தோனேஷிய அதிபராக திரு பிரபாவோ சுபன்டியாண்டோ இன்று பதவியேற்றுக் கொண்டார். அதிபர் பதவிக்கான தேர்தலில் 60% வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது வரும் புதன்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கிராஸ் கண்ட்ரி தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் நடைப்போட்டியில் இந்தியாவின் குல்வீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் அபிஷேக் பால் வெள்ளிப்பதக்கத்தையும் அருண் ராத்தோட் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் குழு பிரிவு நடைப்போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் தனிநபர் பிரிவில் வினோத் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 10 மீட்டர் நடைப்போட்டியில் சீமா தங்கப்பதக்கத்தையும் சஞ்சீவினி ஜாதவ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் திகோரா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 107 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய நியூசிலாந்து 2 விக்கெட் இழப்பிற்கு 110 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 46 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. நியூசிலாந்து முதல் இன்னிங்ஸில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதமேஷ் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஜோஹோர் கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மோட்டார் வாகனங்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழ் மொழிக்கு எதிரான கட்சியாக பிஜேபியை சித்தரிக்கும் நோக்கில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறாது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய கிராஸ் கண்ட்ரி சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.